நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை. செய்திகள் வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன். கடன் நெருக்கடியிலிருந்து கிரேக்கத்தை மீட்பது தொடர்பாக ஐரோப்பிய நிதி அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை எந்தவொரு முடிவும் எட்டப்படாமல் முடிந்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஒரே வாரத்தில் 4 முறை ஐரோப்பிய நிதியமைச்சர்கள் கூடி பேசினர். மீண்டும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சனிக்கிழமையன்று நடக்கும். கடனளித்தவர்கள் ஆலோசனையை கிரேக்கம் ஏற்பதற்கான காலம் இன்னும் கடந்துவிடவில்லை என யூரோ குரூப்பின் தலைவர் எருன் டைசல்ப்ளூம் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்திய கடனளித்தவர்கள் ஓய்வூதிய குறைப்பு திட்டத்தை தள்ளி போடுவதோடு கிரேக்க தீவுகளுக்கு சில சலுகைகளையும் வழங்கினர்.
பிரசல்ஸில் நடைபெற்று வரும் ஐரோப்பிய ஒன்றிய உச்சிமாநாட்டில் கிரேக்கத்தின் கடன் நெருக்கடி முக்கிய விவாதப் பொருளாக அமைந்துள்ளது. மத்திய தரைக்கடலை கடந்து இத்தாலியிலும் கிரேக்கத்திலும் வந்திறங்கும் ஆயிரக்கணக்கான குடியேறிகளால் அங்கு அதிகரிக்கும் அழுத்தம் தொடர்பிலும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பிலும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் விவாதிக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் சீர்திருத்தத்திற்கான பிரிட்டனின் ஆலோசனைகளும் இந்த உச்சி மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவில் 12 பேரின் தலைகளை வெட்டுவது போன்ற ஒரு படக்காட்சியை இஸ்லாமிய அரசு வெளியிட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் தங்களுக்கு போட்டியாக செயல்படும் குழுக்களைச் சேர்ந்தவர்கள் என அந்த அமைப்பு கூறியுள்ளது. கொல்லப்படுவதற்கு முன்பாக இவர்கள் ஆரஞ்சு நிற உடையில் நடத்தி அழைத்து வரப்பட்டனர். கொல்லப்பட்டோரில் பலர் சவுதி அரேபியாவின் ஆதரவில் இயங்கி வரும் ஜைஷ் அல் இஸ்லாம் என்ற குழுவைச் சேர்ந்தவர்கள் போல காணப்பட்டனர். இவர்கள் தங்கள் அமைப்பினரை தாக்கியவர்கள் என இஸ்லாமிய அரசு கூறியிருக்கிறது.
சிரியாவின் வடக்கே கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த 2 நகர்களை மீண்டும் கைப்பற்றுவதற்காக இஸ்லாமிய அரசு அமைப்பினர் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அப்பிராந்தியத்தில் தலைநகரான அசாக்கோ அருகே 2 வட்டாரங்களை ஐஎஸ் ஆயுததாரிகள் கைப்பற்றியுள்ளதாக சிரியாவின் அரசு தொலைக்காட்சி கூறுகிறது. கடுமையான மோதலை அடுத்து அரசாங்க படையினரை நகரமையத்துக்கு பின்வாங்க செய்துள்ளதாக ஜிகாதிகள் கூறுகின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமான ICC-யில் தனது உறுப்பினர் பதவியை மறுபரிசீலனை செய்யப்போவதாக தென்னாப்பிரிக்கா அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஆப்பிரிக்க ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த சூடானிய அதிபர் ஒமர் அல் பஷீரை தடுத்து கைது செய்யாமல் அவர் விமானம் ஏறி நாடு திரும்ப அனுமதிக்கப்பட்டது தொடர்பான சர்ச்சையை அடுத்து தென்னாப்பிரிக்காவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் தென்னாப்பிரிக்க அரசு குற்றம் செய்துவிட்டதாக நம்புவதற்கு காரணம் இருக்கிறது என்று அந்நாட்டின் நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். இந்த சர்ச்சை தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த தென்னாப்பிரிக்க அமைச்சர் ஜெஃப் காடிபி இறுதி தீர்வாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்தே தென்னாப்பிரிக்கா விலகக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்.
பிரான்சில் டெக்ஸி ஓட்டுநர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டத்தினால் பாரிஸ், தொலிஸ் மற்றும் மாசை நகரங்கள் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. அத்தோடு ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு செல்வதற்கான பாதைகளும் முடக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க நிறுவனமான யூபர் பாப் என்ற வாடகை கார் சேவைக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. மற்றவர்களுடன் காரை பகிர்ந்து கொள்ளும் வகையில் சேவையை அளித்தரும் இந்த நிறுவனத்திற்கு பிரான்ஸ் நாட்டு நீதிமன்றம் கடந்த அக்டோபர் மாதம் தடை விதித்த போதிலும் அதனை எதிர்த்து அந்த நிறுவனம் மேன்முறையீடு செய்துள்ளது. தங்களது சேவையையும் தொடர்ந்து வருகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் தாக்கிய திடீர் வெப்ப அலையால் 1000-க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடற்கரை நகரான கராச்சியிலேயே அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. சுமார் 40,000 பேர் வெப்ப தாக்குதலுக்காக அங்கே சிகிச்சை எடுத்து வருகின்றனர். அடிக்கடி ஏற்படும் மின்சார வெட்டுகளால் குளிர்சாதன வசதிகள் முழுமையாக செயல்படாமல் உள்ளன.
ஜப்பானில் உள்ள சிறிய ரயில் நிலையம் ஒன்றில் ஸ்டேஷன் மாஸ்டராக செயல்பட்ட பூனை ஒன்று மரணமடைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளை பெரிய அளவில் இருந்த அந்த பூனைக்கு வயது 16. தெருவில் திறந்த டமா என்ற இந்த பூனையை கிஷி நகரில் உள்ள ரயில் நிலைய ஊழியர்கள் வளர்த்து வந்தனர். ரயில்வே நிறுவனம் ஆட்குறைப்பு செய்தபோது டமாவுக்கு அந்த ரயில் நிலையத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக பதவி வழங்கப்பட்டது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.